பசுக்கு சமானம். சாரி, அதுல வந்து கஜா கன்று போன்றவன், அதுல இருந்து கிடைச்ச பாலுதான் துத்தம். துத்தம்னா பால், போக்தான அனுபவிக்க வேண்டிய ஈதாமிருத்த மலர். அதாவது சகல உபநிஷத்துகளும் வேடங்களும் சாஸ்திரங்களும் பசுவை கொண்டது. பசுவோட எசன்ஸ் வந்து அதோட பால், அதுல கறந்தெடுத்த பால் வந்து இது கீத. அதை கறந்தெடுத்த இடையனார் எந்த யாருக்காக கறந்தார்? பறிஞ்சி அருகிறதுலாம் யாரு? பக்தர். இந்த ரெண்டு ஸ்லோகம் நீங்க எல்லாரும் கீத மகாத்மியத்தை புரிஞ்சுக்கலாம். கீத வந்து எல்லா சாஸ்திரங்களுக்கும் நம்ம நாடி முடியாது. ஆனா கீதையை படித்தோம்னா எல்லா சாஸ்திரங்களோட எசன்ஸ், பாலோட பசுவோட எசன்ஸ் பால் எப்படியோ, அதே மாதிரி சர்வ உபனிஷத் வேதங்களோட எசன்ஸ் கீதையில் இருக்கு. அதனால கீதையை பற்றி நான் நம்ம புஸ்தகம் இருக்கு, ஏன் பகவத்கீதைக்கு மேல் வேணும் டீட்டெயில் படிச்சுக்கலாம். இன்னைக்கு சுருக்கமா இந்த பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா இந்த தடவை நியூஸ் இருக்கு, இந்த கேள்வி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த போன வாரம் யூத் ப்ரோக்ராம் நடந்தப்ப ஒரு கேள்வி வந்திருந்தது. மாசம் மாசம் யூத் ப்ரோக்ராம், இஸ்கான் யூத் ப்ரோக்ராம் ஆயோஜித்து நடக்குதுங்க. 50 இளம் வயதுக்காரங்க அட்டன் பண்றாங்க. அளவு கேள்வி வந்திருந்தது. அந்த கேள்வி வந்து, நான் சாஸ்திரவாதிகளுக்கு முரண்பட்டு செயல்படுறேன், ஆனா மற்றவங்களுக்கு நான் கஷ்டம் விளைவிக்கல, நான் நல்லவனா கெட்டவனா? இந்த கேள்வி வந்து நிறைய சிந்தனையை தோன்றுச்சு. ஏன்னா முதல் சாஸ்திரவதி எதுனே யாருக்கும் தெரியல. சாஸ்திரவதி எதுன்னு தெரியாதப்ப அதை மீறுறோமா மீறலையான்னு எப்படி தெரியும்? நமக்கு டிராபிக் ரூல்ஸே தெரியாதப்ப நம்ம டிராபிக் ரூல்ஸ் படி வண்டி ஓட்டுறோமா இல்ல டிராபிக் ரூல்ஸ் மீறி வண்டி ஓட்டுறோமான்னு எப்படி தெரியும்? நம்ம இந்தியாவில் டிராபிக் ரூல்ஸ் வந்து இடது பக்கம் ஓட்டுறோம். நமக்கு டிராபிக் ரூல்ஸே தெரியலனா வலது பக்கம் ஓட்டுனா இடது பக்கம் தப்பா ரைட்டான்னு தெரியாது. அதே மாதிரி சாஸ்திர விதி தெரியாத நாடி எது தப்பு எது ரைட்டுன்னே தெரியாத நிலையில குழம்பி போய் நான் நல்லவனா கெட்டவனான்னு கேள்வி வரும். சாஸ்திர விதிக்கு எது சரியா தப்பானே தெரியல. அப்ப உண்மையில வந்து சாஸ்திரம்னு சொல்லும் போது நம்ம நாடி சுலபமா சாஸ்திர விதிகளை படிச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்படி ஒரு நீங்க வக்கீல் ஆபீஸ் யார ஆபீஸா போயிருந்தீங்கன்னா தெரியும், சும்மா வால்யூம் வால்யூமா அடிக்கிருப்பாங்க. அத்தனை சட்டமும் யாருக்கு யாரும் இருக்கும், யார் நாடி வாதம் பண்ண முடியும், யார் எடுத்து காட்ட முடியும்? அதே மாதிரி இந்த சாஸ்திரங்களும் யாருக்கும் புரியறது கஷ்டம். ஆனாடி எது எளிமையானவர்? அப்பதான் இந்த ஸ்லோகம் ஞாபகம், ஏகோ சாஸ்திரம் தேவிகி புத்திர கீதம். பகவான் கிருஷ்ணரோட தேவிகி புத்திரன்னா கிருஷ்ணர், கிருஷ்ணரோட கீதையில வந்து ஒரே சாஸ்திரம். ஏன் அது ஒரே சாஸ்திரம்னா சர்வ சாஸ்திரங்களோட எசன்ஸ் அதுல இருக்கு. பசுவில் கறந்தெடுத்த பால் மாதிரி சகல சாஸ்திரங்களோட எசன்ஸும் அந்த கீதையில இருக்கு. அதுக்கானது நாடி இந்த கீதை படிச்சா நம்ம நாடி வழி தவறி போக முடியாது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட முக்கிய நோக்கத்தையும் அறிஞ்சுக்கிட முடியும், பிறவியோட நோக்கத்தையும் அறிஞ்சுக்கிட முடியும். எத்தனையோ உதாரணம் சொல்லலாம், டைம் சுருக்கம். அந்நாடி இந்த சாஸ்திரங்கள் அனைத்து நமக்கு தெரியலனாலும், எது நல்லது கெட்டதுன்னு தெரியலனாலும் கீதை என்ன சொல்லுதோ அது புரியுங்க. அதுலயும் கீதையில இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடைசியில 18 கிருஷ்ணன் எல்லா அறிவுரையும் அர்ஜுனனுக்கு சொல்லி முடிச்சுட்டு, யதா இச்சசி ததா குருன்ற, யதா இச்சசி உனக்கு என்ன இஷ்டமோ, நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன், யதா இச்சசி ஆனா உனக்கு என்ன இஷ்டமோ ததா குரு அதை. கிருஷ்ணன் வந்து பகவான் எல்லாருக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோன்ற கட்டல. பகவத்கீதையோட இன்னொரு ரொம்ப விசேஷம் என்னன்னா, பகவத்கீதை வந்து எல்லாருக்கும் வழிகாட்டுது, எல்லா மனநிலையிலவங்களுக்கும் வழிகாட்டுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதான் வழி, சன்னியாசிக்கும் அதான் வழி, அதே மாதிரி பிரம்மச்சாரிக்கும் அதான் வழி, அதே மாதிரி எந்த குளத்தில் பிறந்தாலும் வழிகாட்டுது. யாரையும் ஒதுக்கல், யாரையும் ஒதுக்கல். அது பகவத்கீதையோட முக்கியமான இன்னொரு அம்சம். அதே மாதிரி யோக பயிற்சிகளில் பல ஆன்மீக பயிற்சி பண்றவங்களுக்கும் வழிகாட்டுது படிப்படியாக. ஆக மொத்தம் எல்லா உபனிஷத்துகளும் சாரமும் எல்லாமே அடங்கி இருக்கிறனாடி மிக சுலபமா நம்ம ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற்றிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு பயங்கர குழப்பம் வரும். காரணம் வந்து ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது வந்து உண்மையான வழிகாட்டி கிடைச்சாலும் முன்னேற முடியும், சாத்திரம் கிடைச்சிருச்சு. அடுத்து அதே தான் இன்னொரு கேள்வி வந்தது, பிரபுபாதா உரை எழுதிய பகவத்கீதைக்கும் மற்ற உரைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு கேள்வி நியூஸ் லெட்டர்ல வருதுங்களா? டிசம்பர் மாசம் கிருஷ்ண மதத்துல வருது இந்த கேள்வியும். ரெண்டாவது போகுது, ஏன்னா கீதை வந்து தொன்று தொட்டு எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, ஆனா ஏன் முழு பலன் கிடைக்கல? அதுக்கு கிருஷ்ணர் வந்து காரணம் அவர் மேல குறையில, கீதை மேல குறையில, கொடுத்தவங்க மேல கூட. பிரபுபாதா சொன்ன மாதிரி பால் வந்து சுத்தமானது, சக்தி உள்ளது, ஆனா பாம்பின் வாய்ப்பட்டா அது விஷமாயிடும். அதே மாதிரி பகவத்கீதையில எந்த குறையும் கிடையாது, ஆனா அது கொடுக்கறவங்க வந்து சரியா கொடுக்கலைன்னா பகவத்கீதை நல்லா செய்யும், அதோட பலன் வந்து புரியாது, மந்திரம் புரியாது. அது காரணத்தினாடி பிரபுபாதா வந்து இந்த பகவத்கீதை கொடுத்தப்போ உரை எழுதினப்ப அவரோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா உள்ளது உள்ளபடி கொடுத்தாரு, அதான் பகவத்கீதை உண்மை. ஆக்சுவலி இந்த உண்மைகள் கூட டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, பகவத்கீதை அசிட்டிஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. அசிட்டிஸ்னா இருக்கிற மாதிரி கொடுக்குறேன்னு அர்த்தம், அசிட்டிஸ். அதை டிரான்ஸ்லேட் பண்ணா உண்மை இருள்னு வராது, இல்லைன்னா பகவத்கீதா இன் ட்ரூத்னு கொடுக்கணும். பகவத்கீதா அசிட்டிஸ் இல்லை, உள்ளது உள்ளபடி தானேன்னு சொல்லணும் பகவத்கீதா. அதாவது அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாரும் கலசரக்கு வாங்குறோம், ஜாமா வாங்குறோம், முக்கியமா நம்ம எதிர்பார்க்கறது என்ன, அந்த ஜாமா வாங்கும் போதோ பலசரக்கு போதோ அரிசி வாங்கும் போதோ பருப்பு வாங்கும் போதோ என்ன எதிர்பார்க்கறோம்? கலப்படம், கலப்படம் இருக்கக்கூடாது. கலப்படம் இருந்தா என்ன ஆகும்? உடம்ப வளர்க்கறதுக்கு போல அரிசியும் பருப்பும் உடம்ப வளர்க்கறதுக்கு போல உடம்ப நாசம் பண்ணி. அதே மாதிரி பிரபுபாதாவும் கலப்படம் எதுவுமே இல்லாம கொடுத்திருக்காரு. கலப்படம் இல்லாமன்னா அர்த்தம் என்னன்னா அவர் வந்து தன் சொந்த கருத்து எதையும் பூத்தல. அதுக்கு சான்று என்னன்னா கிட்டத்தட்ட 40 சாஸ்திரங்களுக்கு மேல அவர் ரெஃபர் பண்ணியிருக்கார் இந்த பகவத்கீதை புஸ்தகத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், உபநிஷத்தில் வேதங்கள் எல்லாத்தையும் உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அதுக்கு சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு போஸ்ட்மேன் டெலிகிராம் வந்து கொடுத்தப்ப டெலிகிராம் மூடிட்டாங்க, அதனால அதுக்கு மூடுக்குள்ள நடந்துச்சு 1 மாசம் 3 மாசம் கடைசி டெலிகிராம் ஏதோ அனுப்பினாங்க. முந்தியெல்லாம் டெலிகிராம்னா வரும், அதில் வந்து ஒரு வார்த்தை கூட்டவோ குறைக்கவோ போஸ்ட்மேன் கூடாது, அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாரு. நானும் அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அந்த பரம்பரையில் 32வது குரு நான் அப்படியே கொடுக்குறேன்னு அதனால ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பிரபுபாதா வந்து கொடுத்தது அடுத்த விசேஷம் யாரா சொல்லுங்க? பிரபுபாதா இருந்த பகவத்கீதை வந்து பகவத்கீதையோட இறுதி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? சர்ம ஸ்லோகம்னு சொல்லுவோம், எது சர்வதர்மான் பரித்தியாஜ்யம் மாமேகம் சரணம் வரஜா அகம் துகம் சர்வபாபேபியம் மோக்ஷயிஷ்யாமி மாசசம். 18:66 ஸ்லோகம் சர்ம ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதோட நோக்கம் என்னன்னா சர்வதர்மான் பரித்தியாஜ்யம் எல்லா தர்மங்களையும் விடு, மாமேகம் சரணம் விஜய் என்கிட்ட சரணடு, அகம் துகம் சர்வபாபேபியம் எல்லா பாவங்களையும் விடுத்தாரு, கவலைப்படாது. இந்த பக்தியோட உச்சம் பகவான சரணடைகள், இதை குறிக்கோளாக கொண்டு பிரபுபாதா வந்து கொடுத்தார். ஒருத்தட பிரபுபாதத்தை கேட்டாங்க, நீங்க என்ன எல்லாரும் யோகிகள் வந்து நிறைய மேஜிக் பண்ணுவாங்க, அப்படி அந்தரத்தில் தூக்கி நிற்பாங்க, அப்படி கையை கட்டுறதுக்கு விபூதி வரும், திருநீர் வரும், அந்த மாதிரி இல்லைன்னா தங்கம் வரும், வைரம் வரும், நீங்க என்ன ஆச்சரியம் காட்டுறீங்க? பிரபுபாதர் சொன்னாங்க எல்லாத்தையும் கொண்டு வரலாம், ஆனா ஒருத்தர் வந்து வெளிய பொண்ணும் தங்கமும் வெளியும் காட்டுறது ஆச்சரியம் இல்லை, ஆனா ஒருத்தரோட மனசை மாற்றி காட்டுறதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு வெறும் குடிகாரனும் போதையிலையும் முங்கி ஒழுக்கம் கெட்டு தெரிஞ்ச இத்தனை பேரை நான் பக்தராக்கியிருக்கேன், இதுதான் என்னோட யோகத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்றேன். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒருத்தரோட உடம்ப மாத்துறது பெரிய விஷயம் இல்லை, என்னத்த மாத்தினாலும் உடம்பு போய் தான் தீரும். நான் எவ்வளவுதான் என்ன தங்க பசுமம் சாப்பிட்டா தெரியும், வயிறு பசுமம் சாப்பிட்டா தெரியும், எந்த பசுமனும் தெரியாது, என் உடம்பு காலம் முடிஞ்சவனே போய் தான் தேரும். ஆனா இந்த மனசு இருக்கே அது உடம்ப விட ரொம்ப பவர்ஃபுல். இந்த மனசை பக்குவப்படுத்தலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இந்த மனசை வந்து பக்தியில நான் பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கேன், உங்க பூரா எல்லா கெட்ட பழக்கங்களும் விடுபட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க, அது சின்ன வயசுல இல்லாமல் காட்டுறாரு. அன்னாடி பிரபுபாதம் வந்து இந்த கொடுத்த பௌகீதை வந்து அவங்களோட வாழ்க்கையை இப்பறவையிலே அமைதியாக்குது, வர்ற பிறவிக்கும் வழிகாட்டுது. பகவத்கீதையோட இறுதி நோக்கமான பகவானை அடையிறதுக்கும் வழிகாட்டு, இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது, பிரபுபாத பகவத்கீதையோட ஏன் இந்த உரைக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்லி தெரியணும். அதான் பக்தர்கள் நிறைய உருவாக்கி பிரபுபாதோட உரை வந்து கொஞ்சம் கூட கலப்படலாம் நாடி கிட்டத்தட்ட 60 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்ப்பாரு. உலக மொழிகள்ல 60 மொழின்னா அதுல அரபிக்கு உருது முதற்கொண்டு இருக்கு. அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க, அரேபியாலையும் மிடில் ஈஸ்ட்லயும் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கீதை படிச்சு ஒரு பக்தரானவர் ஒரு முஸ்லீம் மேல்கோட்டையில இன்னைக்கு அவர் தான் இன்சார்ஜா இருக்காரு. மைசூர் பக்கத்தில் மேல்கோட்டை இஸ்கான்ல வந்து மெயின் ஆக இருக்காரு. 17 வயசுல கீதை படிச்சு வந்தது, 30-32 வயசு. கீதை வந்து முஸ்லீம் கீதை நாடி கவரப்பட்டு அதனாடி இந்த கீதை வந்து சகல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 100 பல்கலைக்கழகங்களுக்கு மேல இத வந்து பாட புஸ்தகம் ஆச்சிருக்காங்க மேல நாடுகள். அது மட்டும் இல்ல 3 கோடி பிரதிகளுக்கு மேல 7 கோடி பிரதிகளுக்கு மேல இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கீதையோட மகத்துவத்தை வந்து பிரபுபாதம் கொடுத்த விளக்கத்தினாடி இவ்வளவு பெருமைக்குள்ளதா இருக்கு. பேர் என்ன பெருமை, பேர் என்ன பிரபுபாதா இருக்கு, சொல்லுங்க ஏதோ சொன்னீங்க, அபை சடங்கு அது பிரபுபாதோட பேரு. பிரபுபாதா இருந்த கீதையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்கிறேன், ஸ்பெஷாலிட்டி அபைச்சரன்றது பிரபுபாதோட பேர். அபைச்சரன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா தான், ஏசின்னு சொல்றது அபைச்சரன். இன்னொன்னு வந்து என்னன்னா, பிரபுபாதா வந்து மிக தூய பக்தர். இன்னைக்கு நம்ம காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலேயோ ஸ்கூல்லயோ சம்பளத்துக்கு கிளாஸ் எடுக்கலாம், ஆனா இவர் வந்து பக்தியில உத்தமத்தில் சுத்த பக்தர் நாடி கீதையை வந்து சுத்த பக்தியில கொடுத்தார். பிரபுபாதர் சொல்லும்போது பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ் சொல்றாரு. ஒருத்தர் எந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு தான் பகவான் அவங்க உள்ளத்துல இருந்து அவருக்கும் வழிகாட்டுறாரு, மற்றவங்களுக்கும் வழிகாட்டுறாரு. அவங்க வாழ்க்கை வந்து தூய்மையான வாழ்க்கை இல்லைன்னா அவங்க வார்த்தையில பலம் இருக்காரு. தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களோட வார்த்தை வந்து மிக பலமா வரும், இம்பாக்ட் தாக்கம். ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஒரு நொடியில மாற்றிடும் அவங்க வார்த்தைகள். தூய பக்தர்களோட வாழ்க்கை, இவர் தூய பக்தராக இருந்த நாடி இவருடைய வார்த்தைகள் வந்து பகவான்கிட்ட இருந்து நேரா வந்த வார்த்தைகள். ஏன்னா பகவான் வந்து தூய பக்தன் மூலமா தன்னுடைய விஷயத்தை கொடுக்கிறார். அந்த வகையிலையும் பிரபுபாதாவோட பகவத்கீதா மிக சிறந்தது. அதை விட நமக்கு வந்து அடுத்த கையில் ஒன்றும் வந்து இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால் படிக்க முடியல, இதான பிரச்சனை. பகவத்கீதா வந்து இவ்வளவு எனக்கு தெரியுது, பகவத்கீதா மகிமை தெரியுது, பிரபுபாதா எல்லாம் பகவத்கீதா மகிமையும் தெரியுது, ஆனா என்னாடி படிக்க முடியல. படித்தாலும் புரிய முடியல, புரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண முடியல. எத்தனை ஸ்டெப் இருக்கு, கீதை மேல நம்பிக்கை வரணும். படிச்ச கீதையே எது நல்ல உரைன்னு கிடைக்கணும், கிடைச்சிருச்சு. ஆனா அதை படிக்கிறதுக்கே முடியல, புரியவும் முடியல, படிச்சாலும் புரியல, புரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண முடியல. என்ன செய்ய, அடுத்த கேள்வி. எனக்கு ஞாபகத்து 84-85 ஒரு பாகவதகீதா வாங்கி என் டேபிள்ல வச்சிருந்தேன், 3 வருஷம் வச்சிருந்தேன். முதல் சிலவங்க எடுத்து படிச்சு பார்க்க புரியாது வச்சிருந்தேன், அந்த சைலன்ட் மோட்ல போட்டிருக்கேன். ஆனாடி கீதை வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. ஆரம்பத்தில் நினைச்சேன் நம்ம தமிழ்நாட்டில் படித்தோம், நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது, அதனாடி புரியலன்னு நினைச்சேன். ஆனால் டிரான்ஸ்லேஷன் தமிழில் தான் இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது, அதையும் புரிய மாட்டேங்குது. முக்கியமா வந்து நம்ம கீதை படிக்க முடியாததுக்கும் புரிய முடியாததுக்கும் ஃபாலோ பண்ண முடியாததுக்கும் ஒரே காரணம் தான். என்ன காரணம் யாரா சொல்ல முடியும், படிக்க முடியாததுக்கும் புரிய முடியாததுக்கும் ஃபாலோ பண்ண முடியாததுக்கும் ஒரே காரணம், ஆர்வம். எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கும் ஆர்வம் இல்லையா கீதைக்கு? இல்லைன்னா எல்லாரும் வேலை வைக்க போட்டு எல்லாரும் இவ்வளவு பேரும் வந்திருக்க மாட்டாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, சின்ன மன்னர் விருதுநர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆர்வம் இல்லாம யாராவது வருவாங்க, கண்டிப்பா ஆர்வம் இருக்கு. நம்பிக்கையும் இருக்கு, அவர் அவர் பொறுமை இருக்கு, பொறுமை நிறைய இருக்கு. இல்லைன்னா நமக்கு கீதை வந்து உட்கார்ந்துக்கோம்னாலே பொறுமை தான், இல்லைன்னா நமக்கு அந்த பொறுமையும் இருக்கு. டெய்லி தான் படிக்கிறோம், அசோசியேஷன் இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாருக்கும் அசோசியேஷன் இருக்கு, சங்கம் இருக்கு. என்ன சங்கம் இருக்கு? அசசங்கம். அது நான் நீங்க ஐயோ நீங்க பெரிய லெவலுக்கு போயிட்டீங்க. இன்னும் கீதிய படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, நீங்க அதுக்குள்ள நான் உடல் எல்லாம் ஆத்மான்னு சொல்ற அளவுக்கு போயிட்டீங்க. மனசுக்கு காரணம்னா மனசு எங்கிருந்து உருவாகுது, ஃபார்முலா மாதிரி இருக்கா? இன்னும் வேற இருக்காது, ஃபார்முலா மாதிரி இருக்கு. மனசு காரணம் இதுக்கான கேள்வி என்ன கேள்வி கேட்டேன், ஏன் ஃபாலோ பண்ண முடியல? என்ன சார், நம்ம எல்லாரும் உலக வாழ்க்கையில் தான் இருக்கோம், கடைசி வரைக்கும் எல்லாருமே உலக வாழ்க்கையில் தான் இருக்கோம். அர்ஜுனன் இவ்வளவு கேட்டுட்டு கடைசி வரைக்கும் ஆட்சி புரிஞ்சாரு, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாரு, எல்லாமே தானே. அந்த அர்ஜுனன் சன்னியாசத்துக்கு போயிடுங்க, குடும்ப வாழ்க்கை விட்டு நேரம் அர்ஜுனன் சும்மா நேரம் இல்லைன்றதுலாம் சும்மா. முக்கியமா வந்து நமக்கு ஏன் படிக்கணும்னு ஆர்வம் வரல, படித்தாலும் புரியல, புரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண முடியல, ஏன் பிரச்சனை? மெயின் நான் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மனசுல உள்ள கலங்குங்கள். இப்ப எப்படி டிவி மேல பிரியம் உள்ள குழந்தை சப்ஜெக்ட படினா படிக்க மாட்டேங்குது, இந்த இழுத்துட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அடுத்த கடமே இந்த ரப்பர் இழுத்த மாதிரி இழுத்து போய் டிவி முன்னாடி உட்கார்ந்து. அதே மாதிரி நம்முடைய மனமும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள மூழ்கி இருக்கிற நாடி கொஞ்சம் கொஞ்சம் பதில் இருக்கு. நீங்க சொன்னதுல நம்முடைய ஆர்வம் இல்லாம இருக்கு, ஆனா அதே சமயம் நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கோம், ஆசாபாசங்கள் இருக்கு, இன்னும் சுத்தம் அடையலை. அப்ப நான் சுத்தம்னா மனம் சொன்ன மூலம் பக்குவம் முடியல, அப்ப நான் கீதை படிக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு வழிமுறை என்னன்னா, முக்கியமா மனசை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். ரொம்ப காலங்களுக்கு ஏன்னா சொந்த அனுபவத்தில் சொல்றேன், 2-3 வருஷம் கழிச்சு முதல் 99 ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பகவான் நாம சொல்ல ஆரம்பிச்ச பிறகு படிப்படியா மனம் கொஞ்சம் தெளிவடைய, இந்த கலங்கின நீர்ல முகம் தெரியாதுன்னு வாங்க, நீர் கலங்கி போயிருந்துச்சுனால எட்டி பார்த்தீங்கன்னா முகம் தெரியாது. அதே மாதிரி மனசுலையும் கலங்கங்கள் நிரம்பி இருக்கையில கீதையோட கருத்துக்கள் புரியாது. மனசுல இருந்து கலங்கங்கள் நீங்க நீங்க கீதை வந்து அமிர்த மாதிரி இருக்கு. இந்த மனசோட கலங்கங்கள் எப்படி போகணும்னா, சுருக்கமான வழி வந்து பகவான் நாமம். ஏன்னா சைதன்ய மகாபிரபு அதான் சொல்றாரு, சேத்தோ தர்ப்பண மகனா பவ மகா தவா அக்னி நிர்வாகணும். பகவான் நாம சொன்னீங்கன்னா அக்னி அடிச்சிருச்ச மாதிரி நம்ம மனசுல உள்ள அழுக்கு பூரா எடுத்துருக்கு. அந்த நிலையில கீதை வந்து புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய மனம் எந்த அளவுக்கு சுத்தமும் பக்குவம் அடைஞ்சிட்டோதோ அதுக்கு தகுந்த மாதிரி கீதையும் அதோட விளக்கங்களும் புரியும். அதனாலதான் காந்தி வந்து சொல்லும்போது, எனக்கு எப்பப்ப துக்கம் வருதோ துயரம் வருதோ குழப்பம் வருதோ அப்பெல்லாம் கீதையை புரட்டி ஒரு ஸ்லோகத்தை பார்க்கறது உண்டு, உடனே என் அவ்வளோ அவளைக்கடையிலையும் என் மனசு வந்து அமைதியடைஞ்சு முகம் வந்து புன்னகை பூத்துருவேன்னு சொல்றாரு. கீதை வந்து நாள்தோறும் சுகமும் மனசுக்கு தெளிவுக்கு தகுந்த மாதிரி அதோட கருத்துக்களும் விளங்க ஆரம்பிக்கும். சுருக்கமா என்னன்னா, நம்முடைய மனம் வந்து இந்த 3 விஷயத்திலையும் ஈடுபட விடாம அது படிக்கவோ, டேஸ்ட் வந்துட்டா படிச்சிருவோம், புரிஞ்சிச்சுன்னா ஃபாலோ பண்றதுலையோ, எல்லாமே பகவான் கருணையும் பக்தர்கள் கருணையும் வேணும். நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு ஆள் கை தூக்கி விட்டாலும் இன்னும் வேகமா முன்னேறலாம். அதே மாதிரி பகவான் கருணையும் பக்தர் கருணையும் கிடைச்சதுன்னா எல்லாமே புரியும். அதுக்கான பகவான் கருணையை வேண்டி நம்ம பகவான் நாம சொல்றோம், பகவான் பக்தர்கள் கருணையை வேண்டி, பக்தருக்கு வேற எதுவும் தேவையில்லை, பகவானுக்கு சேவை, அந்த சேவையை பண்றோம் பகவானுக்கு. இது நாடி நம்முடைய மனசுல உள்ள கலங்குகள் நீங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போலன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, உள்ளங்கையில நெல்லிக்கணி வச்சா தெளிவத்துறேன், அந்த மாதிரி கீதை புரிய ஆரம்பிக்கும். வேற வழியே இல்லை. கீதையை புரியறதுக்கு வந்து நீங்க ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர்கிட்ட போய் ஒரு ஸ்லோகத்துக்கு 8 அர்த்தம் சொல்லுவாரு, அதனால கீதை புரியாது. கீதை வந்து பகவான் அனுக்கிரகத்தினாடி பக்தர் அனுக்கிரகத்தினாடி தான் கிடைக்கும். வேற எந்த வேலையும் கீதையை புரிஞ்சுக்கிட முடியாது, படிக்கிற ஆர்வம் அதாவது. வேற யாரும் படிச்சு புரிஞ்சாலும் நீங்க பாப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தராங்க, இப்ப கீதை நிறைய ஸ்கூல்ல பிள்ளைங்க பக்காவா ஒப்பிக்கும், நம்மளோட ப்ரொனன்சியேஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒப்பிக்கும். ஆனா கிளிப்புல கூட தான் கீதை சொல்லும், புரியாது, உள்ள அர்த்தம் புரியாது. புரியணும், ஃபாலோ பண்ணணும்னா அவன் நாமத்தை சொல்லணும். ஆக நீங்க சுருக்கமா 3 ஸ்டெப் சொல்றேன். கீதையோட முக்கியம் என்னன்னு சொன்னேன், ஆதிசங்கரை என்ன சொன்னான்னு சொல்றேன். ஏகோ சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம்னு சொல்றாரு, ஒரே சாஸ்திரம் தேவகி புத்திரனோட கீதை தான்ட்டாரு. அடுத்து ஒரே சாஸ்திரம் ஏன் சொன்னான்னா, உபனிஷத்துக்கும் சாஸ்திரங்களும் பசுவுக்கு சமானம், பசுவில் கறந்து எடுத்த பால் வந்து கீதைக்கு சமானம். அதனால எல்லா சாஸ்திரங்களோட எசன்ஸும் கீதையில இருக்கு. இது கீதையோட மகத்துவம். இந்த பிரபுபாதம் ஒரேவோட மகத்துவம் அது நினைவு. பிரபுபாதம் வந்து மிக தூய்மையான வர்க்கம், குரு பரம்பரையில வந்தவர், குருசீட பரம்பரையில 32வது குரு. அது மட்டும் உள்ளது உள்ளபடி கலங்கம் இல்லாம கொடுத்தாரு, அப்படியே கொடுத்தாரு, பல மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதனாடி பிரபுபாதாவோட இந்த கருணை நாடி இது தெளிவா கிடைச்சிருக்கு. 3வது வந்து, எனக்கு அதுல டேஸ்ட் இல்ல, படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்ல, ஃபாலோ பண்ண முடியலைன்னா அதுக்கு ஒரு பக்தரோட அனுகிரகமும் மனசோட தெளிவும் வேணும். இதுக்கு வந்து நீங்க வந்து பகவான் நாமத்தினாடி அந்த அனுகிரகத்தை முன்னாடி பெற முடியும். அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, டெய்லி 2-4 சொத்து சொல்லிட்டு நீங்க படிங்க, படிப்படியா புரிய ஆரம்பிக்கும். தினசரி கீதங்க கிளாஸ் இருக்கு, தினசரி சண்டே வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விளக்கமாக இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. சச்சங்கத்தில் அசோசியேஷன்ல இன்னும் தெளிவாக புரியும். ஹரே கிருஷ்ணா. அது இன்னைக்கு வந்து கீதையோட மாற்றம் நாடி கீதையை பத்தி என்னாடி சொல்ல முடியாது. ஆதிசேஷனும் லட்சக்கணக்கான வாய்களில் பகவான் தருமே இதையும் சொல்லி இன்னும் முடியாது. நான் எங்க தூசு ஆனாடி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கீதையோட மாற்றம் புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா கீதை வந்து வாழ்க்கையோட எல்லா தீர்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது. சார், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது கீதை. முக்கியமா இதுல யாராவது சந்தேகம் இருந்தா எந்த பிரச்சனாலும் நமக்கு இந்த டைம் வந்து நான் கீதையில பதிவு சொல்றேன். கீதை வந்து இந்த வாழ்க்கை பிரச்சனைக்கும் சரி, எதிர்கால பிரச்சனைக்கும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியது. நமக்கு எடுத்து சொல்றப்போ புரியுறப்போ நம்ம பக்குவம் இல்லாதனாடி கஷ்டமா தெரியும். ஹரே கிருஷ்ணன். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து கீதா உபதேச நாள். ஆனாடி கீதை யாரும் இன்னைக்கு வாங்கி நீங்களோ மற்றவங்களுக்கோ கொடுக்க விரும்புறவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்ப கீதை உணர்ந்து வரப்போ கீழே இருக்காங்க, நீங்க இருக்கணும். அந்த மாதிரி கீதை வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி இன்னைக்கு கீதா உபதேசம் நாடி நிறைய மகாத்மா இருக்கு. கீதையை வந்து தானம் கொடுக்கறதோ கீதையை கொடுக்கறதோ கிருஷ்ணன் வந்து கடைசி சொல்றாரு, இந்த செய்தியை யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க, அவங்களோட பிரியமானவங்க வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு. கீதை வந்து மகத்துவமானது, தயவுசெய்து நீங்க வந்து அதை நீங்களும் முன்னேறணும், மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். ஹரே கிருஷ்ணன்.